அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் சாவிப்பாட்டியின் அன்பான வணக்கங்கள். ராமாயண கதையில் நம்ம இப்போ அடுத்ததாக எபிசோட் 6, ஓகே, அத்தியாயம் 6 பார்க்க போகிறோம். போன அத்தியாயத்தில் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம 4 சகோதரர்கள் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கணன் அவர்களெல்லாம் உபநயனம் முடித்து வசிஷ்ட முனிவரோட குருகுலத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அப்படி அவங்க குருகுலத்தில் போய் அவங்களுடைய கல்விகளும் பயிற்சியும் எல்லாம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. அப்படியே சில வருஷங்கள் ஓடிவிட்டன. இப்போ பல வருஷங்கள் முடிந்து அவங்களுடைய கல்வி எல்லாம் கற்று முடிந்தது. அவங்களுக்கு எல்லா வித பயிற்சியும் அங்கே கொடுத்தாங்க. வாள் பயிற்சி, வில் பயிற்சி, போர் பயிற்சி, அப்புறம் வாழ்வியல் பயிற்சி, அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே அந்த குருகுலத்தில் அவங்களுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி எல்லாத்தையும் படித்து முடித்து நம்ம ராமன், லக்ஷ்மன், பரதன், சத்ருக்கணன் 4 சகோதரர்களும் இப்போது முடித்து அயோத்திக்கு திரும்புகிறாங்க. ஓகேவா? இப்போது அயோத்திக்கு அவங்க திரும்பின உடனே நாடே ஒரே கொண்டாட்டமாக அவங்கள வரவேற்கிறாங்க. நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த 4 பேரையும் ஆடி பாடி விழா மாதிரி வரவேற்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து கொண்டே 4 பேரும் வந்து நேர அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சதும் அவங்களுடைய 3 பேர் தாய்மார்களும் ஓடி வந்து காத்திருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு, அதாவது 4 பசங்களுக்கும் ஆரத்தி எடுத்து திருஷ்டி சுற்றி அப்படியே அவங்கள கட்டி அணைச்சி வரவேற்கிறாங்க. தசரத மகாராஜா அவங்களை அப்படியே உயர்ந்து பார்க்குறாரு. அப்படியே பயங்கர பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த 4 பேரும் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. எல்லாம் வளர்ந்து பெரியவனாயிட்டாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே அவ்வளவு அழகாக இருக்காங்க 4 பேரும். ராமர் முகம்னா அவ்வளோ ஒரு அழகு, பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு கலையான அழகான முகம் ராமனுக்கு, பரதனுக்கு, சத்ருக்கணன், லக்ஷ்மணன் 4 பேரும் அவ்வளவு அழகாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு ராஜக்கலை அப்படிம்பாங்க இல்லையா, அந்த அரச குமாரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு நல்லா வளர்ந்து அப்படியே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஜம்முன்னு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து மகாராஜாக்கும் அப்புறம் எங்கள் 3 மகாராணிக்கும் அவ்வளவு ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பூரிச்சு போய் இருக்காங்க. அப்படியே அவங்கள வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்ருக்காங்க. அப்போது என்னெல்லாம் பண்ணீங்க, எதெல்லாம் நடந்துச்சுங்க, எப்படியெல்லாம் கல்வி கற்றுறீங்க அப்படின்னு எல்லாம் பலவிதமான கேள்விகளை 3 தாய்மார்களும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. 3 பேரும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே நடந்துட்டுருக்காங்க. அப்போது மகாராஜா வந்து மகாராணிகிட்ட சொல்கிறாரு, மகாராணிகளே போதும், அவங்கள விடுங்க, அவங்க 4 பேரும் இப்போ தான் வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இத்தனை கேள்வி கேட்டினா எப்படி, அவங்க எல்லாம் நல்லா ஓய்வெடுக்கட்டும், அப்புறம் நம்ம நாளைக்கு அதை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளே நீங்கள் 4 பேரும் போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி ஒரு சில காலங்கள் ஓடுது. அப்படியே அவங்க அரண்மனையில் வந்து எல்லாம் இருக்காங்க. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு நாள் என்னாச்சு, மகாராணிகளும் 4 சகோதரர்களும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. எப்பவும் அந்த ஆசிரமத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் அவங்க தன்னுடைய அம்மாக்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்போது அன்னைக்கு வந்து பர்டிகுலராக எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்காங்க? இவர் லக்ஷ்மணன் வந்து சொல்கிறாரு அம்மா கிட்ட, கோசலா அம்மா கிட்ட, அம்மா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது, அதனால் நான் அப்படியே என்னோட பயிற்சியில் எனக்கு சோர்வடைந்து நான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அப்போது ராமன் அண்ணா வந்து என்னை பார்த்துட்டு, லக்ஷ்மணா உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உடனே ராமன் அண்ணா போய் நிறைய பழங்கள் பறித்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்து, சாப்பிடு லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் பழத்தெல்லாம் சாப்பிட்டேன், என்னோடய பசி அடங்குச்சு. அப்புறம் ராமன் அண்ணா என்ன சொன்னார், லக்ஷ்மணா பழத்தெல்லாம் சாப்பிட்டு உனக்கு பசி அடங்கிச்சு இல்லையா, இனி நீ ஆசிரமத்தில் உனக்கு கொடுக்குற சாப்பாடை நீ சத்ருக்னனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணினார். சத்ருக்னன் மட்டும் எப்பவும் நிறையா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவான், அதனால் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு ஒன்று. சத்ருக்னனும் சிரித்தான், பரதனும் சிரித்தான், எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பரதன் வந்து என்ன சொன்னார், அப்புறம் அம்மா ஒரு நாளைக்கு எங்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சு, அப்படி பிறந்த நாள் வந்தபோது எல்லாரும் அதை கொண்டாடினாங்க, அப்போது நிறைய பாயசமெல்லாம் வைத்து கொடுத்தாங்க. அன்னைக்குமா இந்த சத்ருக்னன் எங்கள் எல்லாருடைய பங்கு கூட பாயசத்தையும் சத்ருக்னனே சாப்பிட்டுட்டான், சத்ருக்னனே எல்லா பாயசத்தையும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்கிறான். எல்லாம் சேர்ந்து சத்ருக்னனை கேலி பண்ணிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மணன் என்ன சொன்னான், அம்மா எனக்கு அப்படி பழமெல்லாம் பறித்து ராமன் அண்ணா கொடுத்தப்போ எனக்கு வந்து ராமன் அண்ணாவை பார்க்கும்போது அண்ணா மாதிரி தெரியல, எனக்கு அம்மா மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி ராமன் அண்ணா வந்து ஒரு அம்மாவை போல் எங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு பெருமையாக ராமன் அண்ணாவை பற்றி சொல்லி இவங்க எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்ருக்கும்போது அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் மகாராஜா தசரதனை பார்க்க ஒரு முனிவர் வருகிறார். யார் அவர் பெயர், விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திர முனிவர் வந்து ரொம்பவும் பெருமை உடைய புகழ்பெற்ற ஒரு ரிஷி. அவர் வந்து கோபத்திற்கு பெயர் போனவர், அவருக்கு சீக்கிரம் கோபம் வந்துவிடும் விஸ்வாமித்திரருக்கு. அந்த ஒரு விஸ்வாமித்திர முனிவர் வந்து அவர் ஒரு இடத்துக்கு வராருனா எல்லாருமே பயப்படுவாங்க, பயத்தோட பயங்கர மரியாதை காட்டுவாங்க அவருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிஷி, அந்த அளவுக்கு அவர் மீது அத்தனை பேருக்கும் மரியாதையும் பெருமையும் இருக்குது. அவர் ஒரு இடத்துக்கு வராருனா அந்த இடமே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ரிஷி அவர் விஸ்வாமித்திர முனிவர். அவர் வந்து எங்கே வராரு, தசரதனை பார்க்குறதுக்கு அயோத்திக்கு வந்திருக்காரு. அப்போது ஒரு வேலையாள் ஓடி வராரு, ஓடி வந்து தசரதன்கிட்ட சொல்கிறாரு, மகாராஜா விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறார் அப்படின்னு. உடனே மகாராஜா டக்குன்னு எழுந்துச்சு, அப்படியா விஸ்வாமித்திர முனிவர் என்னை நோக்கி வராரா அப்படின்னு, வரட்டும் வரவேறுங்கள், அவரை வந்து எப்படி மரியாதையோடு உள்ளே வரவேற்கணுமோ அப்படி வரவேறுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாம் அவரை வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. வந்து தசரதர்கிட்ட வந்த உடனே அவர் வந்து பணிகிறார், பணிந்து, மகாராஜா உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் அது ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரிஷிகள் எல்லாருமே எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவோம், அதே மாதிரி எங்களுக்கு சில தேவைகள் அவசியங்கள் வந்தால் உங்களை மாதிரி மகாராஜா கிட்ட நாங்கள் வருவோம். ஏன்னா தசரத மகாராஜா கிட்ட ஒரு ஒன்றை வேண்டி வந்தால் அதை வந்து கட்டாயமாக அவர் நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் உங்களை நம்பி இங்கே தான் வருவோம், நான் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக நான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போது மகாராஜா சொல்கிறாரு, நீங்கள் இந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறதே என்னோடய பாக்கியம், அது எந்த விஷயமானாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிந்ததை செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர முனிவரை வரவேற்று அவருக்கு ஒரு பாத பூஜை செய்து அவரை உட்கார வச்சு கேட்குறார் என்ன என்று. அப்போது அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த உலக நன்மைக்காக ஒரு யாகம் நடத்துகிறேன் காட்டில். அவங்க எல்லாருமே காட்டில் தான் இருப்பாங்க, அவருடைய ஆசிரமங்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது நான் என்னோடய ஆசிரமத்தில் நான் வந்து உலக நன்மைக்காக ஒரு யாகம் நடத்துகிறேன், அந்த யாகத்தை நடத்த விடாமல் அரக்கர்கள் வந்து என்னை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க, அதனால் என்னுடைய யாகம் சரியாக நடந்து முடிகிறதுக்காக அதுக்கு எனக்கு ஒரு காவல் காக்க ஒருத்தர் வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போது மகாராஜா சொல்கிறாரு, அப்படியா, நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம், நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு காவல் காற்று, உங்களுடைய வேள்வி முடிகிற வரைக்கும் நான் காக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன்னையும் விட அதிக பலசாலியான ஒருத்தர் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறார், உன்னை விட எல்லாம் தெரிந்த ஒருத்தர் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறார். அப்படியா, என்னை விட எல்லாம் தெரிந்த ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் இல்லை, அப்படியே இருந்தால் என்னை விட பெட்டர் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா வசிஷ்ட முனிவரை வேணா சொல்லலாம், இப்போ வசிஷ்டரை வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறார். இல்லை இல்லை, எனக்கு வசிஷ்டர் முனிவராலும் இது முடியாது, எனக்கு வேண்டிய ஒருத்தர், எனக்கு என்னுடைய வேள்வியை காத்தருளக்கூடிய சக்தி படைத்த ஒருத்தர் உங்கள் இடத்துல இருக்கார், அவர் தான் வேணும் அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்படி யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மகாராஜா கேட்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய புத்திரர்கள் தான். உன்னுடைய புத்திரர்களில் ஒருத்தர், அதாவது ராமன் மட்டும்தான் இதற்கு தகுதி பெற்றவன், ராமனால் தான் என்னை காத்தருள முடியும், அதனால் ராமன் என்னுடைய வேள்வியை காத்தருள என்னோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே மகாராஜாவுக்கு அப்படியே பயமும் கலக்கமும் ஆயிடுச்சு. விஸ்வாமித்திர முனிவரே, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட பாலகன் வந்து இப்போ தான் அவன் வந்து குருகுல இதெல்லாம் முடித்து வந்து சில காலங்கள் ஆகுது, அவனுக்கு இதுவரைக்கும் போர் பயிற்சி எதுவும் இல்லை, எந்த போருக்கும் அவன் இதுவரைக்கும் செல்லவில்லை, அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது, எப்படி அவனால் இதை முடியும் என்று எனக்கு தெரியவில்லை, என்னால் எனக்கு வேண்டாம், நான் வருகிறேன் உங்களோடு, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே விஸ்வாமித்திரருக்கு வந்ததே ஒரு கோபம், தசரதா, உன்னால் முடியாதென்றால் சொல்லிவிடு அப்படின்னு கோபத்தில் எழுந்திருக்கிறார். அப்படி அந்த விஸ்வாமித்திரரோட கோபத்தை பார்த்து ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே வசிஷ்ட முனிவர் உடனே எழுந்திருச்சு, மகாராஜா, நாம் ராமனை அவருடன் அனுப்பிவிடலாம், ராமனுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தசரத மகாராஜுக்கு கொஞ்சம் மனது சரியாச்சு. அப்போ ஏன்னா விஸ்வாமித்திரரோட கோபத்துக்கு யாரும் ஆளாகவே முடியாது, அதுக்காக அவர் கட்டுப்பட்டு, சரி வசிஷ்டர் முனிவரே, நம்ம ராமரை அனுப்பிவிடலாம் அவரோட அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாரு. விஸ்வாமித்திர முனிவரே, என்னை தவறாக நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக நான் ராமனை உங்களுடன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாளை கூப்பிட்டு போய் ராமனை அழைத்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது அங்கே இருந்த அமைச்சர் சுமந்திரர், மகாராஜா நான் போய் அழைத்து வருகிறேன் அப்படின்னு வராரு. அப்போ தான் நம்ம நான்கு சகோதரர்களும் அப்புறம் மகாராணி எல்லாமும் உட்காந்து இந்த கதையெல்லாம் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சுமந்திரர் வந்து மகாராணிக்கும் இளவரசர்களுக்கும் வணக்கம் அப்படிங்கிறாரு. என்ன சுமந்தர், என்ன விஷயம் அப்படிங்கிறார். விஸ்வாமித்திர முனிவர் நமது அரசவைக்கு வந்திருக்கிறார் மகாராஜாவை காண அப்படின்னு. அப்போது கோசலாமா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, அப்போது நாங்கள்லாம் அவருக்கு பாத பூஜை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு மன்னர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை மகாராணி, அவர் ரொம்ப அவசரமாக கிளம்ப இருக்கிறார் அப்படின்னு. அவசரமாக கிளம்புறாரா, அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறார். சுமந்தரருக்கு ஒரே தயக்கமாக இருக்குது, என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் அவர் தயங்கி தயங்கி சொல்கிறார், மகாராணி அவர் வந்து அவருடைய ஆசிரமத்தில் ஒரு யாகம் நடத்துகிறாராம், அந்த யாகத்தை நடத்த விடாமல் அரக்கர்கள் தடுக்கிறாங்களாம், அதனால் அந்த அரக்கர்களிடமிருந்து அந்த யாகத்தை நல்ல விதமாக நடத்துறதுக்கு காப்பாற்ற அவர் ராமனை கூட்டி கொண்டு போக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகாராணியும் மூணு பேரும் டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. என்ன, ராமனை கூட்டி கொண்டு போகவா? ஐயோ, அதெப்படி, அரக்கர்களிடம் யுத்தம் செய்யவா? எங்கேயோ, நம்மளால் அனுப்ப முடியாது, ராமன் அனுப்பவே முடியாது அப்படின்னு மூணு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்போது போய் சொல்லிவிடுங்கள் மன்னரிடம், ராமனை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு மகாராணி மூணு பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. அப்போ சுமந்திரர் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசித்து நிற்கிறாரு. அப்போது ராமர் வந்து அம்மாவிட்ட வந்து, அம்மா அப்படி சொல்லக்கூடாது அம்மா, எப்படி நம் வரமாட்டேன் என்று சொல்ல முடியும், மகாராஜா என்னை அனுப்புவதாக அவருக்கு நம்பிக்கை கொடுத்து விட்டார், அப்படி இருக்கும்போது மகாராஜா சொன்ன சொல்லை நாம் எப்படி மீற முடியும்? தந்தை கொடுத்த வாக்கை மகன் நான் காப்பாற்ற வேண்டும் அல்லவா தாயே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அல்லவா, அப்படி தந்தை கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றவில்லைனா நாளைக்கு எப்படி மக்கள் என்னை நம்புவார்கள், நாளைக்கு மக்களுக்கு மன்னர் மீது எப்படி நம்பிக்கை வரும், கொஞ்சம் ஆலோசனை செய்யுங்கள் அம்மா அப்படின்னு அம்மா கிட்ட சமாதானப்படுத்துகிறாரு ராமன். அப்போது எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படிங்கிறாங்க. சுபத்ரா அம்மா வந்து, லக்ஷ்மணா நீயும் ராமனோடு பக்க பலமாக நீயும் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உத்தரவு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சரி போய் மகாராஜா உங்களை கூப்பிடுகிறார், நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிறார். நாலு பேரும் மகாராஜாவோட அரசவைக்கு வராங்க. இப்படி ஒரு பக்கம் மந்தரை சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்காங்க. இப்போ நாலு சகோதரர்களும் மகாராஜாவை பார்க்க வராங்க. மகாராஜா அவங்கள நாலு பேரையும் வரவேற்று சொல்கிறாரு, ராமா லக்ஷ்மணா பரதா சத்ருக்கனா நாலு பேரும் விஸ்வாமித்திர ராஜரிஷியை பணியுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நாலு பேரும் போய் அவரை பணிஞ்சு அவருடைய காலத்தொட்டு கும்பிட்றாங்க. அப்போது அவர் நாலு பேருக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வழங்குறாரு. அப்புறம் மகாராஜா சொல்கிறாரு, ராமா நீ ராஜரிஷி விஸ்வாமித்திரரோடு புறப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போது ராமர் வந்து, சரி தந்தையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது லக்ஷ்மணன் வந்து, தந்தையே நீங்கள் அனுமதிச்சா நானும் ராமன் அண்ணா கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே அவர் ராஜரிஷி விஸ்வாமித்திரரை பார்க்குறாரு மகாராஜா. இப்போ விஸ்வாமித்திரர் சரி அப்படின்னு தலையாட்டுறாரு. உடனே மகாராஜா, சரி லக்ஷ்மணா நீயும் உன்னுடைய அண்ணனுக்கு பக்க பலமாக போயிட்டு வா அவர் கூட அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ரெண்டு பேரும் ராஜரிஷிக்கிட்ட வந்து வணக்கம் சொல்லி நிற்கிறாங்க. அப்போ மறுபடியும் மேலே மகாராஜா என்ன சொல்கிறாரு, ராமா லக்ஷ்மணா நீங்கள் ரெண்டு பேரும் ராஜ ரிஷியோட கிளம்பணும். ராஜ ரிஷி வந்து என்ன இனி சொல்கிறாரோ அதுதான் உங்களுக்கு கட்டளை. அவர் தான் உங்களுக்கு இனி குரு, அம்மா அப்பா எல்லாமே. அதனால் அவர் கூட போய் அவர் கொடுக்குற எந்த உத்தரவையும் நீங்கள் பணிஞ்சு அவர் என்ன கேட்கிறாரோ அதை நீங்கள் அவருக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி தந்தையே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ராஜ ரிஷி பார்க்குறாங்க. அப்போது ராஜ ரிஷி சொல்கிறாரு, ராமா லக்ஷ்மணா நாம் ஒரு அடர்ந்த கானகத்துக்குள்ளே நாம் இனி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் சரி நாங்கள் எங்கள் தாயிடம் விடை பெற்று வருகிறோம் அப்படின்னு சொல்லி போய் தாய்மார்கள்ட்ட விடை பெற்றதுக்கு போகிறாங்க. போய் ரெண்டு பேரும் கோசலாமா அப்புறம் கைகியம்மா சுபத்ராம்மா மூணு பேரையும் பண்ணிடுறாங்க. காலத்தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. கோசலாமா அழுதுகிட்டே ராமரை கட்டி பிடிச்சி வெற்றியோடு வாராமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. அப்போது பரதனும் சத்ருக்கணனும் அங்கே நிற்கிறாங்க. ராமர் வந்து பார்த்து, பரதா சத்ருக்கணா நீங்கள் ரெண்டு பேரும் தான் இனி நம்ம தாய் தந்தையரை இங்கே அரண்மனையிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் கேட்டுக்கிறான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் சரி அண்ணா உத்தரவு அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ராஜ ரிஷி கூட அப்படியே நடந்து அரண்மனையை விட்டு வெளியே போகிறாங்க. இனி நம்ம அடுத்த எபிசோடில் அங்கே போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன குழந்தைகளே, எப்படி போகுது ராமாயண கதை? உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? சுவாரஸ்யமாக இருக்கா? எங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கும் உங்களுடைய எண்ணங்களும் எங்களுக்கு தெரியும் போது தான் எங்களால் நீங்கள் கேட்குற அளவுக்கு அடுத்த எபிசோட்ஸை அனுப்ப முடியும். அதனால் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் மேலும் மேலும் அடுத்த எபிசோடை எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் செய்து நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.